இன்றைய தினம் சைவ சித்தாந்த ஞானசாத்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்தினை மாதவ சிவஞான யோகிகள் பொழிப்புரை 16வது பட்டத்து குருமூர்த்திகள் பதவுரை ஆகியவற்றின் துணை கொண்டு சிந்திப்பதற்கு குருவருள் கூட்டி வைத்துள்ளது. 11 சூத்திரத்து முதல் அதிகரணத்தின் பாடலை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த முதல் அதிகரணத்திலே ஒரு பாடல்தான் உள்ளது. இந்த பாடல் சூத்திரத்தின் முதற் கூறாகிய ஈசன் உயிர்க்கு காட்டி கண்டிடுவன் என்ற அந்த தொடர் குறித்து நன்கு விளக்கிச் சொல்லக்கூடிய பாடலாகும். காட்டிக் கண்டிடுவன் என்பதன் மூலம் ஈசன் உயிர்களுக்கு செய்யக்கூடிய காட்டும் உபகாரம், காணும் உபகாரம் என்ற இரண்டு உபகாரங்களும் விளக்கப்பெற்றன, குறிப்பிடப்பெற்றன. இந்த பாடலிலே அவை இரண்டும் குறிப்பாக காணும் உபகாரம் நன்கு விளக்கப்படுகின்றது. ஏனென்றால் காட்டும் உபகாரம் 5வது சூத்திரத்திலே ஏற்கனவே நன்கு விளக்கப்பெற்றதாகும். ஆகவே காணும் உபகாரத்தினை விளக்குவதுதான் இங்கு நோக்கம். இருந்தாலும் காட்டும் உபகாரம் செய்தே காணும் உபகாரத்தை முதல்வன் செய்கின்றான். ஆகையினாலே இரண்டையும் சேர்த்தே ஆசிரியர் சூத்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார், இங்கும் விளக்கியுள்ளார். இப்பொழுது இந்த பாடலை பார்க்கலாம். எவ்விடத்தும் இறையடியை இன்றியமைந்து ஒன்றை அறிந்து இயற்றியிடா உயிர்கள், ஈசன்தானும் செவ்விதனில் உளம்புகுந்து செய்தியெல்லாம் உணர்ந்து சேட்டிப்பித்து எங்குமாய் செறிந்து நிற்பன். இவ்வுயிர்கள் தோற்றும்போது அவனையின்றி தோற்றா, இவற்றினுக்கம் முதலெழுத்துக்கு எல்லாமாய் நிற்கும் அவ்வுயிர் போல் நின்றிடுவன். ஆதலால் நாம் அறநடியை அகன்று நிற்பது எங்கேயாமே என்று அருமையான பாடல். இதற்கு கொஞ்சம் கொண்டு கூட்டு பண்ணி குரல் காணும், குரல் காண வேண்டும். ஒரே ஒரு இடத்துல தான், மற்றபடி ஆற்றலுக்காக வந்துள்ளது. இப்போது குரல் காணலாம். நம்முடைய குருமூர்த்திகளின் பதவுரையை தழுவி பதப்பொருள் காண்பது நலம். எவ்விடத்தும் இறையடியை இன்றியமைந்து ஒன்றை அறிந்து இயற்றியிடா உயிர்கள். இந்த தொடரிலே எவ்விடத்தும் இறையடியை இன்றி அமைந்து ஒன்றை அறிந்து இயற்றியிடா உயிர்கள் என்று வருகின்றது. அதாவது உயிர்கள், ஆன்மாக்கள், அதனை எழுவாயாக வைத்துக் கொள்ள வேண்டும். உயிர்கள் எவ்விடத்தும், அதாவது எவ்விடத்தும் என்று சொன்னால் நம்ம உலகத்தில் எந்த இடத்துலனாலும் என்று பொதுவாக பொருள் காண்போம். ஆனால் இங்கு எவ்விடத்தும் என்று சொன்னால் பெத்தம் முத்தி ஆகிய எவ்விடத்தும். உயிர்களுக்கு இரண்டு நிலைகள், ஒன்று பெத்தம், மற்றொன்று முத்தி. பெத்தமாக இருக்கலாம் அல்லது முத்தியாக கூட இருக்கலாம். என்ன, இறைவன் திருவடியை இன்றி உயிர்கள் அமையமாட்டா, ஒன்றை அறிந்து இயற்றவும் மாட்டா, அப்படி ரெண்டாக பிரித்துக் கொள்ள வேண்டும். இறையடியை இன்றி அமைந்து ஒன்றை அறிந்து இயற்றிடான்றது. இன்றி அமைந்து அமையவும் மாட்டா, ஒன்றை அறிந்து இயற்றியிடா, ஒரு விடயத்தை அறிந்து செயல்படவும் மாட்டா. முதல்வன் திருவடியை இன்றி உயிர்களால் அமையவும் முடியாது, அறிந்து செயல்படவும் முடியாது. அறிந்து செயல்படுதல் சரி, அமைதல்னா என்ன என்று சொன்னால் அறிவு விளக்கம் பெற்றிருத்தல். அறிவு விளக்கம் பெற்றிருத்தல் அதுதான் அமைந்து என்பதனால. அமைந்து என்றால் அறிவு விளக்கம் பெற்று. உயிர்கள் ஒரு விடயத்தை அறிய வேண்டும், அதன் மூலம் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு விடயத்தை அறிய வேண்டும் என்று சொன்னால் உயிர்களுக்கு அறிவு விளக்கம் இருக்க வேண்டும். உயிர்களின் அறிவு விளங்கி கொண்டிருக்க வேண்டும். உயிர்களின் அறிவு இயல்பாக விளங்கக்கூடிய அறிவு அல்லவே. உயிர்களின் அறிவு விளங்குகின்றது என்று சொன்னால் அது முதல்வன் கருணையோடு விளக்குவதனால் மாத்திரமே விளங்குகின்றது. உயிர்களெல்லாம் உணர்த்த உணரும் தன்மையென. விடயத்தை அறிவதற்கு மட்டுமன்று இந்த அறிவு விளங்குவதற்கே முதல்வனுடைய உபகாரம் வேண்டும். ஆக ஏனென்றால் ஆணவ மலத்தால் மறைக்கப்பட்டிருக்கின்றன உயிர்களின் அறிவு. அந்த ஆணவ மல மறைப்பை ஒரு சிறிதேனும் நீக்கிக் கொண்டு ஒரு சிறிதளவாவது விளங்கும் தன்மை உயிர்களின் அறிவுக்கு கிடையாது. அப்படி தம் அறிவை விளக்கச் செய்யும் வல்லமை உயிர்களுக்கு ஒரு சிறிதும் கிடையாது. ஆகையினாலே ஆணவ மல சக்தியை போக்கி உயிர்களின் அறிவை அது சிற்றறிவாக விளங்கச் செய்திருக்கும் சரி. பெத்த நிலையில் முத்து நிலையில் மலச்சக்தியை முழுதும் போக்கி உயிர்களின் அறிவை செம்மையாக விளங்கச் செய்வதற்கும் சரி, சிவத்தை அறியக்கூடிய அளவுக்கு அதனை வியாபக அறிவாக விளங்கச் செய்வதற்கும் சரி, உயிர்களின் அறிவை ஏகதேசமாக விளக்குவதற்கு கூட முதல்வனுடைய உபகாரம் வேண்டும் என்றால் உயிர்களின் அறிவு முழுமையாக விளங்குவதற்கு நிச்சயமாக முதல்வன் உபகாரம் வேண்டும் என்பது சொல்லாமலே பெறப்படும். அதனால் உயிர்களின் அறிவு விளங்குவதற்கும் விளங்கிய அறிவு விடயத்தை சென்று பற்றுவதற்கும் இரண்டிற்குமே முதல்வனின் உபகாரம் வேண்டப்படும். முதல்வனின் உபகாரம் அன்றி உயிர்கள் இன்றி அமைந்திடா, முதல்வன் உபகாரம் இன்றி உயிர்கள் அமைந்திடா, முதல்வன் உபகாரம் இன்றி உயிர்கள் ஒன்றை அறிந்து ஏற்றிடா. அதனை நாம் வந்து உணர முடியாமல் தொடர்ந்து அந்த உணர்ச்சியை வந்து கடைபிடித்து கொண்டு இருக்க இருப்பதற்கு நமக்கு வந்து அது பெரிய ஒரு சவாலாக இருக்கின்றது என்று சொன்னால் அந்த மனச்சக்தி இன்னும் நமக்கு அது கெட வேண்டியுள்ளது என்பதுதான் காரணம். ஆனால் உண்மை இதுதான். அதனால் எவ்விடத்தும் இறையடியை இன்றி அமைந்து ஒன்றை அறிந்து ஏற்றியிடா உயிர்கள் என்று சொன்னால் உயிர்கள் எவ்விடத்தும் இறையடியை இன்றி அமைந்திடா, அதாவது இறையடி என்று சொல்லும்போது இங்கே அடின்னு சொல்லும்போது அவனுடைய அருள் தான், இறைவன் அருளின் துணையின்றி உயிர்கள் அமைந்திடா, நம் அறிவு விளக்கம் பெற்று இருக்க மாட்டா, அறிவு விளக்கம் பெறமாட்டா, ஒன்றை அறிந்து ஏற்றியிடா, ஒரு விடயத்தை அறிந்து அந்த விடயத்தின் மூலம் செயல்படுதலும் மாட்டா. சரி, அப்போ ஈசன் வந்து இந்த உயிர்களுக்கு அறிவு விளக்கத்திற்கும் உதவி செய்கின்றான், விடயத்தை அறிவு அந்த விளங்கிய அறிவை கொண்டு யாதானும் ஒரு விடயத்தை அறிவதற்கும் உதவி செய்கின்றான். இப்போ வந்து அறிவு விளக்கத்துக்கு எப்படி உதவி செய்கின்றான் என்பதை பார்ப்போம். அதுக்கு அந்த ரெண்டாம் அடியை தாண்டி மூன்றாம் அடிக்கு வரணும். எழுவாயா ஈசன் தானும் என்பதை வைத்துக் கொள்ள வேண்டும். முதல் அடியின் இறுதியில் உள்ள ஈசன் தானும் என்பதை எழுவாயா வைத்துக்கொண்டு ரெண்டாம் அடியை தாண்டி மூன்றாம் அடிக்கு வந்துடுவேன். இதை வந்து காணும் உபகாரம் சொல்லி காட்டு உபகாரம் சொல்லியிருக்கின்றார். ஆனால் செய்யும்போது காட்டு உபகாரம் செய்தே காணும் உபகாரம் செய்கின்றான். சூத்திரத்தில் சொன்ன மாதிரி ஈசன் உயிர்க்கு காட்டி கண்டிடுவன் என்றார். அதனால் காட்டு உபகாரம் செய்தே தான் காணும் உபகாரம் செய்கின்றான் என்பது நமக்கு தெளிவாகின்றது, சூத்திரத்திலையும் பார்த்தோம். அது மாதிரி ஈசன் தானும் முதலடியின் இறுதியில் இருக்கு பாருங்க, அறிந்து ஏற்றியிடா உயிர்கள், அப்புறம் என்ன இருக்கு ஈசன் தானும், அந்த ஈசன் தானும் எழுவாயை வச்சுக்கிட்டு மூன்றாம் அடிக்கு வாங்க. இவ்வுயிர்கள் தோற்றும் போது அவனை இன்றி தோற்றா, இவற்றினுக்கு அம்முதலெழுத்துக்கு எல்லாமாய் நிற்கும் அவ்வுயிர் போல் நின்றிடுவன். இவ்வுயிர்கள் தோற்றும் போது, தோற்றும் போதுன்னா அறிவு விளக்கம் பெறும்போது, அறிவு தோன்றும் போது, அறிவு உயிர்களுக்கு குணமாக இருப்பதுதான், ஆனாலும் அது விளக்கம் பெறாமல் இருக்கின்றது, அது ஒருபோதும் தானாக விளங்காது. முதல்வன் விளக்கினால்தான் விளங்கும், ஆனால் விளக்கியும் விளங்குவதற்குரிய தகுதி இல்லை. ஏன்னா மலத்தால் தடுக்கப்பட்டுள்ளது. அந்த மலத்தடையை போக்கி அந்த அறிவை விளக்கம் பெற செய்வதற்கு முதல்வன் உதவுகின்றான். இது எப்படின்னா கண் ஒருபோதும் தானாக காணாது, கதிரவன் ஒளியின் துணை கொண்டே காணும். அப்படிப்பட்ட கண் இருளில் சிக்கியிருக்கின்றது. அப்போ கதிரவன் முதல்ல இருளின் வலிமையை போக்கி இருளை ஒடுக்கி அப்புறம் கண்ணுக்கு விளக்கம் செய்கின்றான் கதிரவன். அது மாதிரி தான் முதல்வன் மலத்தடையினையும் போக்கி உயிர்களின் அறிவையும் விளக்கம் பெற செய்கின்றான். அதான் இவ்வுயிர்கள் மூன்றாம் அடியில் இவ்வுயிர்கள் தோற்றும் போது அவனை இன்றி தோற்றான்னா இவ்வுயிர்கள் அறிவு விளக்கம் பெறும்போது அவனை இன்றி அந்த முதல்வனுடைய அருளை இன்றி தோற்றா, அறிவு விளக்கம் பெறமாட்டா. உயிர்கள் அறிவு விளக்கம் பெறும்போது அவன் உதவியின்றி பெற முடியாது. அதான் இவர் தோற்றும் போது அவனை இன்றி தோற்றான்னு சொன்னது. சரி, அதனால் அறிவு விளக்கம் பெறுவதற்காக எப்படி இருக்கின்றான் இவற்றினுக்கு இந்த உயிர்களுக்கு அம் முதலெழுத்துக்கு எல்லாமாய் நிற்கும் அவ்வுயிர் ஓல். அம் முதலெழுத்து, முதலெழுத்து முதலெழுத்து என்பவை எவை என்று சொன்னால் 12 உயிரெழுத்துக்கள், 18 மெய்யெழுத்துக்கள், இவற்றுக்கு முதலெழுத்துக்கள்னு பேர். இந்த 12 உயிரெழுத்துக்களில் முதலாவதாக திகழ்வது அகரம், ஆனா. அது ஆவண்ணா தொடங்கி அவ்வண்ணா வரை ஏனைய உயிரெழுத்துக்களுக்கும் மற்ற மெய்யெழுத்துக்களுக்கும் எல்லாத்துக்கும் முதன்மையாக விளங்குவது. அது முதன்முதலில் இருக்கின்ற எழுத்து என்பது மட்டுமன்று முதன்மையான எழுத்து இந்த அகரம். அதான் அகர முதல எழுத்தெல்லாம் அது ஓமையாக சொன்னார் நம்முடைய தெய்வ புலமை திருவள்ளுவர். ஆகவே அந்த அகரம் வந்து ஏனைய உயிரெழுத்துக்களுக்கும் மெய்யெழுத்துக்களுக்கும் முதன்மையாக விளங்குகின்றது. எப்படி? ஏனைய எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தின் கலப்பின்றி இயங்க மாட்டா. மற்ற எழுத்துக்களை ஒழிக்கணும்னா என்ன, வாயை திறந்து தான் எந்த எழுத்தையும் ஒழிக்க முடியும். வாயை திறக்கும் போதே அதை அங்காத்தல் செய்தல் என்பார்கள். வாயை திறக்கும் பொழுதே அந்த அகர ஒளி வந்துவிடும். ஆகவே எந்த ஒரு நம்ம இலக்கண நூல்களில் பிறப்பியல் படி எந்த எழுத்தெல்லாம் உச்சரிக்கும் போது எந்தெந்த முயற்சிகளெல்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னு நம்ம படிச்சுட்டு வருவோம். அப்போ அங்காத்தல் என்ற முயற்சி எந்த எழுத்தை உச்சரிக்கும் போதும் செய்யணும். அப்போ அந்த வாயை திறத்தல் என்ற முயற்சியை செய்யும் போதே அகர ஒளி குறிப்பு வந்துடும். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், நாம அகரத்தின் துணையின்றி, அகரம் என்ற அந்த எழுத்தின் கலப்பின்றி ஏனைய எழுத்துக்கள் இயங்க மாட்டா என்பது நமக்கு தெளிவாகும். அதனால் எப்படி ஏனைய அந்த ஏனைய எழுத்துக்கள், ஏனைய உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் இவற்றின் இயக்கத்துக்கெல்லாம் அகரம் வந்து இன்றியமையாது வேண்டப்படுகிறதோ, அது மாதிரி இறைவன் எல்லா உயிர்களையும் வந்து எல்லா உயிர்களிலும் கலந்து அறிவு விளக்கம் செய்கின்றான். அதான் இவ்வுயிர்கள் தோற்றும்போது அவனை இன்றி தோற்றான், இவற்றினுக்கு அம்முதல் எழுத்துக்கு எல்லா மானிற்கும் அவ்வுயிர் போல் நின்றிடுவன். ஆகவே இவ்வுயிர்கள் தோற்றும்போது அறிவு விளக்கம் பெற வேண்டும் என்னும் போது அவனை இன்றி தோற்றான், அவன் அருளின்றி அறிவு விளக்கம் பெறமாட்டான். ஆகையினால் இவற்றினுக்கு, இந்த உயிர்களுக்கு அம்முதலெழுத்துக்கு எல்லா வாயினிற்கும் அவ்வுயிர், அவ்வுயிர்னா ஆனா என்ற அந்த உயிரெழுத்து, அவ்வுயிர்னா அந்த அவ் என்பது அங்கே சுட்டு பெயர் அன்று, அவ்வுயிர்னா அந்த ஆனா என்ற உயிர், முதலெழுத்துக்கு ஏனைய உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் இவற்றுக்கெல்லாம் எல்லாமாய் நிற்கும், ஆமாம் அந்த எழுத்துக்களுக்கெல்லாம் எல்லா வகையிலும் முதன்மையாக நிற்கும் அவ்வுயிர் போல், ஆனா என்ற அந்த உயிர் போல் நின்றிடுவன் முதல்வன், உயிர்களுக்கு நின்றுவன், உயிர்களுக்காக நின்றிடுவான். ஏனைய எழுத்துக்களை எல்லாம் இயக்கும் பொருட்டு ஏனைய எழுத்துக்களோடு அந்த அகர உயிர் கலந்து நிற்பது போல இல்லையா, எல்லா உயிர்களும் அறிவு விளக்கம் பெறும் பொருட்டு எல்லா உயிர்களோடும் முதல்வன் அந்த அவற்றின் அறிவிலே கலந்து நிற்பான். சரி, இப்படி உயிர்களுக்கு அறிவு விளக்கத்தை ஊட்டுவதுதான் முதல்வன் உயிர்களுக்கு செய்கின்ற காட்டு உபகாரம். சரி, அப்புறம் காணும் உபகாரம் எப்படி செய்வான், சரி முதல்வன் செய்த இந்த காட்டு உபகாரத்தினால உயிர்கள் அறிவு விளக்கம் பெற்றுள்ளன. அறிவு விளக்கம் பெற்றதன் பயன் என்ன, எதையாவது ஒன்றை அறியணும், சிவத்தை அறிவது தான் முழுமையான பயன். ஆனால் படிமுறையில் தானே உயிர்கள் அறிவு விளக்கம் பெற்று படிமுறையில் தானே அவை வந்து உய்ய முடியும். ஆகவே பெத்த நிலைன்னு வச்சுக்கிட்டோம்னா ஏதாவது ஒரு விடயத்தை அறியணும், அறிவு விளக்கம் பெற்றதுனால ஏதாவது ஒரு விடயத்தை அறியணும். அப்போ அந்த உயிர்களின் வினைக்கீடாக அறியத்தக்க விடயம் எது என்பதை முதல்வன் நன்றாக உணர்ந்து, அதான் அதுதான் நம்ம ரெண்டாம் அடிக்கு வரணும். செவ்விதனில் உளம் புகுந்து செய்தியெல்லாம் உணர்ந்து, ஆக உயிரின் அறிவில் செம்மையான முறையிலே கலந்து, அதுதான் செவ்விதனில் உளம் புகுந்து செய்தியெல்லாம் உணர்ந்து, அந்த உயிர் அறிய வேண்டிய விடயங்கள் எவை, முன்வினைக்கீடாக அறிய வேண்டிய விடயங்கள் எவை, இப்போ அந்த உயிர் எதில் பற்று வைத்திருக்கின்றது என்று எல்லாத்தையுமே உணர்ந்து சேட்டிப்பித்து அந்த விடயத்தை அறியத்தக்க முறையிலே உயிரை செலுத்தி, சேட்டுப்பித்து செலுத்தி எங்குமாய் செறிந்து நிற்பன், அந்த உயிர் அடைய வேண்டிய அறிய வேண்டிய விடயங்களிலும் செறிந்து நிற்பன், கலந்து நிற்பன். ஆக உயிர் அறிய வேண்டிய விடயம் எது என்பதை முதல்வன் உணர்ந்து, அந்த விஷயங்களையெல்லாம் உணர்ந்து அந்த விடயத்தை அறியத்தக்க வகையிலே உயிரை சேட்டுப்பித்து, அதாவது உயிரை அந்த விடயத்தை நோக்கி செலுத்தி எங்குமாய் செறிந்து நிற்பான், அந்த விடயத்தில் எங்குமாய் தான் கலந்து நிற்பான், அந்த விடயத்தில் எங்குமாய் தான் கலந்து நிற்பான். அப்போ உயிரின் அறிவிலும் முதல்வன் கலந்திருக்கணும், உயிர் அறிய வேண்டிய விடயத்திலையும் கலந்திருக்கணும். உயிரின் அறிவிலே முதல்வன் கலந்து இருக்க வேண்டியது ஏனென்றால் அந்த அறிவை விளங்க செய்ய வேண்டும். உயிரின் அறிவை விளங்க செய்யும் பொருட்டு மலத்தடையை நீக்கி அந்த அறிவு விளங்குமாறு செய்ய வேண்டும். அதன் பொருட்டு உயிரின் அறிவிலே முதல்வன் கலந்திருக்க வேண்டும். அதே சமயத்தில் உயிர் அறிய வேண்டிய விடயத்திலும் முதல்வன் கலந்திருக்க வேண்டும். ஏன்னா அப்போதான் அந்த உயிர் விடயத்தை அறிய முடியும். இதை அருமையாக உவமை மூலமாக விளக்கிவிடுவார் விசேட உரையில சுவாமிகள் விளக்குவார்கள். கதிரவன் ஒளி கண்ணிலையும் கலந்திருக்கணும், கண்ணால் காண வேண்டிய பொருளிடத்திலும் கலந்திருக்கணும். கதிரவன் ஒளி கண்ணில் கலந்திருப்பது அந்த கண்ணுக்கு இருட்சார்பை நீக்கி கண்ணுக்கு விளக்கம் தருதல், இது கதிரவன் செய்கின்ற காட்டு உபகாரம். கண் காண வேண்டிய உருவத்திலும் அந்த கதிரவன் ஒளி கலந்திருக்க வேண்டும். ஆகவே கண்ணு வந்து கதிரவன் ஒளியோடு கலந்துள்ளது, ஆகவே கண் விளக்கமுற்றிருக்கிறது. ஆனால் காண வேண்டிய பொருள் இருட்டறைக்குள் இருக்கின்றது என்று சொன்னால் அதை காண முடியாது, அல்லது ஒளி புகாத இடத்தில் இருக்கின்றது என்று சொன்னால் அதை காண முடியாது. ஆகவே காண வேண்டிய பொருளிடத்திலும் உயிர் கலக்க வேண்டும், இது ஒளி கலக்க வேண்டும், கதிரவன் ஒளி காண வேண்டிய பொருளிடத்திலும் கலக்கணும். அப்படி காண வேண்டிய பொருளிடத்தில் கதிரவன் ஒளி கலந்திருப்பது காணும் உபகாரம், கண்ணில் கலந்திருப்பது காட்டும் உபகாரம். அது மாதிரி கதிரவன் மாதிரி சிவபெருமான், கதிரவன் ஒளி மாதிரி அவனுடைய அருள், கண் என்ற இடத்துல உயிரை வைத்துக் கொள்ள வேண்டும், காண வேண்டிய பொருள் இங்கேயும் காண வேண்டிய விடயம். அப்போ சிவபெருமானுடைய திருவருள் உயிரின் அறிவிடத்திலும் கலந்திருக்க வேண்டும், அது அறிவை விளங்க செய்வதற்கு காட்டும் உபகாரம். அந்த அறிவால் அறிய வேண்டிய விடயத்திலும் சிவபெருமான் திருவுருள் கலந்திருக்க வேண்டும். அது கண்ணொளி காண வேண்டிய பொருளிலும் கலந்திருக்க வேண்டியது போல. ஆக இப்படி அறிய வேண்டிய விடயத்திலும் சிவபெருமான் திருவுருள் கலந்திருக்க வேண்டியது காணும் உபகாரம் என்று அருமையாக விளக்குவார்கள். ஆகவே மூன்றாம் அடியிலே இவ்வுயிர்கள் தோற்றும்போது அவனையின்றி தோற்றா எனவேங்கிறது அறிவித்து கொள்ளணும். எனவே இவற்றினுக்கம் முதல் எழுத்துக்கு எல்லாமாய் நிற்கும் அவ்வுயிர் போல் நின்றிடுவன் என்று சொன்னது காட்டும் உபகாரம். அறிவு விளங்குதற்கடும் இயைபு, உயிரின் அறிவு விளக்கமுறுதற்கடும் இயைபை சொன்னது இதுங்க காட்டும் உபகாரம். ரெண்டாம் அடியில் சொன்னது செவ்வேதனில் உளம்புகுந்து செய்தியெல்லாம் உணர்ந்து சேட்டிப்பித்து எங்குமாய் செறிந்து நிற்பன் என்று ரெண்டாம் அடியில் சொன்னது. அது உயிர்கள் அறிவில் கலந்திருந்து செய்தியெல்லாம் உணர்ந்து உயிர் அறிய வேண்டிய அந்த விடயம்லாம் எது அப்படின்னு அதெல்லாம் உணர்ந்து சேட்டிப்பித்து அந்த விடயத்தை அறியத்தக்க வகையில் உயிரை செலுத்தி எங்குமாய் செறிந்து நிற்பன், உயிர் அறிய வேண்டிய விடயங்கள் எல்லாவற்றிலும் கலந்து நிற்பன் என்று சொன்னது காண உபகாரம். அதாவது விடயத்திற்கற்படும் இயைபும்பாங்க. விடயித்தல்னா என்ன? விடயத்தை அறிதல். விடயம் என்பது பெயர் சொல், அதை அடியாக கொண்டு வந்த வினைச்சொல் விடயித்தல். ஆகவே விடயித்தல் என்றால் விடயத்தை அறிதல். உயிர் விடயத்தை அறியும் பொருட்டு முதல்வன் செய்கின்ற காண உபகாரம் தான் இரண்டாம் அடியில் சொல்லப்பட்டது. சேட்டிப்பித்து எங்குமாய் செறிந்து நிற்பன் என்பது விடயத்தை அறிதற்கற்படும் இயைபு, அதுதான் விடயத்திற்கற்படும் இயைபுமாங்க, அது காண உபகாரம். இப்போ சுவாமியுடைய பொழிப்புரையை பார்த்து நாம் விசேட குறிப்புகளையும் பார்க்கலாம். ஆன்மாவுக்கு அறிவு செயல்கள் விளங்குதலும் விளங்கியபின் விடயத்திற் சென்று பற்றுதலும் இறைவன் திருவடியை இன்றி அமையமாட்டா பார்த்தீங்களா. அறிவு செயல்கள் விளங்குதலும் ரெண்டா பிரித்து சொல்றாங்க பாருங்க. அறிவு செயல்கள் விளங்குதலும் விளங்கியபின் விடயத்திற் சென்று பற்றுதலும் இறைவன் திருவடியை இன்றி அமையமாட்டான். திருவடினா திருவருள் தான். அவன் திருவருளின் துணையின்றி அறிவு விளங்குதலும் அமையாது. அறிவு செயல் ரெண்டுமே விளங்குதலும் அமையாது. விளங்கிய அறிவு செயல்களை கொண்டு விடயத்தை பற்றி அறிதலும் இயலாது. அதனால் பாட்டு எப்படி இருக்கு? எவ்விடத்தும் இறையடியை இன்றி அமைந்து ஒன்றை அறிந்து இயற்றிடான் இருக்கு. ஆகவே அமைதல் என்பது அந்த அறிவு விளக்கம் பெறுதல், அறிந்து இயற்றுதல் என்பது அந்த விடயத்தை அறிந்து செயல்படுதல். அதனால தான் இங்கே சொன்னார்கள் ஆன்மாவுக்கு அறிவு செயல்கள் விளங்குதலும் விளங்கியபின் விடயத்தில் சென்று பற்றுதலும் இறைவன் திருவடியை இன்றி அமையமாட்டா. அது பற்றி இறைவனும் அக்கரங்களை இயக்குதல் பொருட்டு பார்த்தீங்களா மூணாவது அடிக்கு வந்துட்டாங்க. அதில் தான் மூணாவது அடியின் பிற்பாதியில் தான் இருக்குது. இவற்றினுக்கு அம் முதலெழுத்துக்கு எல்லாமாய் நிற்கும். அதுக்கு பொருள் சொல்லிட்டு இவ்வுயிர்கள் தோற்றும் போது அவனை இன்றி தோற்றான்னு சொல்லுவாங்க. அகர உயிர்களுக்கு அக்கரம், அக்கரங்களுக்கு அக்கர உயிர், அக்கரங்களுக்கு எப்படி அகர உயிர் முதன்மையாக இருக்குதோ அது மாதிரி தன்னுடைய அருளின்றி அறிவு விளங்காத உயிர்களுக்கு தான் முதன்மையாக இருந்து உதவுவான் அப்படி. ஆகவே பார்ப்போம் பொறிப்புரை. அது பற்றி இறைவனும், இறைவனுங்கிறது தான் முதலடியின் இறுதியில் உள்ள ஈசன்தானும் ஈசன்தானும். அது பற்றி இறைவனும் அக்கரங்களை இயக்குதற் பொருட்டு அவற்றுடன் நிற்கும் அகரம் போல அறிவு செயல்கள் விளங்குதற் பொருட்டு முதல்ல செய்ய வேண்டிய உபகாரம் அதுதான். உயிர்களின் அறிவு செயல்களை விளக்கணும், விளக்கம் பெற செய்யணும், அதுதான் முதல்ல. அப்புறம்தான் விடயத்தை அறிதல். ஆகவே அறிவு செயல்கள் விளங்குதற் பொருட்டு உயிர்களோடும் கலந்து நிற்பன். அப்புறம் விளங்கிய அறிவு, விளங்கிய அறிவும் செயலும் விடயத்தில் சென்று சாரணும் இல்லையா, விடயத்தில் சென்று பற்றணும். அதுக்கு என்ன செய்யறான்? அஞ்ஞனம் விளங்கிய அறிவு செயல்கள் பின் விடயத்தில் சென்று பற்றுதல் பொருட்டு அவ் உயிர்களை அதிட்டித்துக் கொண்டு, அதாவது செலுத்திக் கொண்டு, அவ் உயிர்களை அதிட்டித்துக் கொண்டு அவை செல்லுமாறெல்லாம் அறிந்து செலுத்தி, அவ் உயிர்களை அதிட்டித்துக் கொண்டுன்னு ஆக செலுத்தின்னு தனியா சொல்லியிருக்கு. அப்போ அதிட்டித்துக் கொண்டு என்றார் அவ் உயிர்களை வந்து நிலைக்களமாக கொண்டு அவ் உயிரிடத்தில் தான் தங்கியிருந்து. ஆக சொல்லுவோம் இல்லையா, நான்முகனை அதிட்டித்து பெருமான் என்ன செய்கின்றார், படைத்தல் துறையை செய்கின்றார் சொல்றோம். ஆக அவர்களை நிலைக்களமாக கொண்டு இருக்கின்றார். அதை உயிர்கள் அறியவில்லை அவ்வளவுதான். ஆனால் பெருமான் அதிட்டானமாக கொண்டுதான் இருக்கின்றார். ஆகவே அப்போதான் அந்த உயிர்கள் வந்து அறிய வேண்டிய விடயத்தை அறிய முடியும், செய்ய முடியும், செய்ய வேண்டிய செயலையும் செய்ய முடியும். அதனால் அஞ்ஞனம் விளங்கிய அறிவு செயல்கள் பின் விடயத்தில் சென்று பற்றுதற் பொருட்டு அவ் உயிர்களை அதிட்டித்துக் கொண்டு, அவ் உயிர்களை நிலைக்களமாக கொண்டு அவை செல்லுமாறெல்லாம் அறிந்து செலுத்தி, வினைக்கு ஈடாக எந்தெந்த விடயங்களையெல்லாம் அந்த உயிர்கள் அறியணுமோ அந்த விடயங்களிலெல்லாம் செலுத்தி என்ன எந்தெந்த விடயங்கள், ஒவ்வொரு உயிரும் எந்தெந்த விடயங்களை அறிய வேண்டும் என்பதை முதல்வன் அறிகின்றான். அறிந்து அந்தந்த விடயங்களிலே உயிர்களை செலுத்துகின்றான். ஆகவே அவை செல்லுமாறெல்லாம் அறிந்து செலுத்தி, இது எவ்வளவு பெரிய செய்தி இது வந்து. உயிர்கள் எண்ணற்றவை, முதல்வன் ஒருவன். ஒரு முதல்வன் எண்ணற்ற உயிர்கள் அறிய வேண்டிய, ஒவ்வொரு வேளையிலும் அறிய வேண்டிய விடயங்களை முதல்வன் அறிந்து, அந்தந்த உயிருக்கே தான் என்னென்ன அறியணும், தன்னுடைய புரோகிராம் என்னங்கிறது மறந்து போகுது. ஆனால் முதல்வன் அனைத்து உயிர்களும் அறிய வேண்டிய விடயங்களை எல்லாம், ஒவ்வொரு வேளையிலும் அறிய வேண்டிய விடயங்களை எல்லாம் அறிந்து, அதற்கேற்ப அந்த விடயங்களை அறிவதற்கேற்ப அவ்வுயிர்களை செலுத்தி, அவ்விடயங்களிலும் உடனாக கலந்து நிற்பன். அதுதான் காணும் உபகாரம். அந்த அறிய வேண்டிய விடயத்திலும் முதல்வன் உடனாக கலந்து நிற்பன். உயிரின் அறிவில் கலந்து நின்றது மட்டுமல்ல, அந்த உயிரை அறிய வேண்டிய விடயத்திலும் கலந்து நிற்கின்றான். அப்படி உயிரின் அறிவில் கலந்து நின்றது காட்டு உபகாரம், உயிர் அறிய வேண்டிய விடயத்தில் கலந்து நின்றது காணும் உபகாரம். ஆக அவ்விடயங்களிலும் உடனாக கலந்து நிற்பன். ஆகலான் ஆணவ மலத்தின் நீங்கி வேறு நின்ற உயிர்கள் அதுபோல இறைவனை விட்டு தனித்து நிற்றல் ஓரிடத்தும் இல்லை. இது வந்து இன்னொரு கருத்து. கடைசியில கடைசியில பாட்டை சொல்றாரு பாருங்க, ஆதலால் நாம் அறநடியை அகன்று நிற்பது எங்கேயாமே. ஏன்னா இப்படியும் ஒரு தடை எழுப்பப்பட்டது என்பதை இந்த அடியை பார்க்கும்போது தான் நம்ம புரிந்து கொள்ள முடிகின்றது. சொல்ல போனால் அந்த அடிக்கான உரைப்பகுதியை பார்க்கும்போது தான் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஏன்னா இது முத்தி நிலை பற்றிய சூத்திரம். அப்போ என்ன தடை எழுகின்றது என்று சொன்னால், தொன்று தொட்டு கூடியிருந்த அனாதி பந்தமாக இருந்த ஆணவ மலத்தை விட்டே உயிர் நீங்க முடிகின்றது என்று சொன்னால், இப்போ தான் முத்தி அடைந்திருக்கின்றது உயிர். அப்போ அந்த திருவருள் சார்பை விட்டும் உயிர் பிறந்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்குமே. ஏன்னா அனாதி பந்தமாகிய ஆணவ மலத்தை விட்டே உயிர் நீங்க முடிகின்றது என்று சொன்னால், திருவருள் சார்பை விட்டும் அது ஒரு சமயத்திலே நீங்கி விடலாமே என்று சொன்னால், அதற்கு வழியே இல்லை. ஏனென்றால் உயிரின் அறிவு விளங்குவதற்கும், விளங்கிய அறிவு ஒரு விடயத்தை அறிந்து அனுபவிப்பதற்கும், இந்த ரெண்டுத்துக்குமே முதல்வனுடைய திருவருள் இன்றியமையாது வேண்டப்படுகின்றது. இந்த அறிவு விளக்கத்தையும் என்ன அதை கொண்டு விடயங்களை அறிதலையும் தடுத்து நின்றது தான் ஆணவமனம். அந்த தடைங்கிறதுனால அது இடையிலே நீங்கக்கூடியது. அனாதி பந்தமாக கூட இருக்கலாம் இருந்தாலும் இல்லையா, அனாதி சார்பாக கூட இருக்கலாம் இருந்தாலும் அது பந்தம், தடை. பந்தப்படுத்தல் என்றால் தடை செய்தல். ஆக ஆணவமனம் உயிருக்கு அனாதி சார்பாகவே கூட இருக்கலாம், ஆனால் அது பந்தம், தடை செய்த பொருள். ஆகவே அது இடையில் நீங்கக்கூடும். முதல்வன் கருணையினால் அது, முதல்வன் கருணையினால் நீங்கும். முதல்வன் கருணையினால் உயிர் பக்குவம் பெற்று அதனால் நீங்கள் இடையில தானா நீங்கிறாரு. ஆனால் திருவருள் சார்பு முத்தியிலே உயிர் பெற்றிருக்க திருவருள் சார்பு ஒருபோதும் உயிரை விட்டு நீங்குவதில்லை. ஏன்னா உயிரிடம் தங்கியிருந்து இந்த ரெண்டு உபகாரங்களையும் முதல்வன் செய்து கொண்டே வருகின்றான். அதை தடுக்கக்கூடிய சக்தி வேற எதுக்கும் கிடையாது. அதனால உயிரும் முழுமையாக பக்குவம் பெற்றுடுது. அதனால உயிரும் முதல்வனை விட்டு நீங்காது. ஆகையினாலே ஆணவ மலத்தின் நீங்கி வேறு நின்ற உயிர்கள் அதுபோல முதல்வனை விட்டும் பிரிந்து வேறு நிற்றல் என்பது ஒருபோதும் இல்லை என்று சொல்லி முடித்தார். ஆதலால் நாம் அறநடியை அகன்று நிற்பது எங்கேயாமே என்று சொன்னார். ஆக பெத்தத்திலும் கூட உயிர்கள் முதல்வனின் அருளை விட்டு நீங்கி இருக்கவில்லை, ஆனால் உயிர்கள் அதனை உணரவில்லை. முதல்வன் செய்கின்ற உபகாரத்தை உணரவில்லை. காட்டு உபகாரம் காணும் உபகாரம் ரெண்டையும் முத்தியில் மட்டுமா செய்கின்றான்? இல்லை, பெத்தத்திலும் தான் செய்கின்றான். ஆனால் உயிர்கள் பெத்த நிலையில் இருக்கும்போது அவற்றை உணர்வதில்லை, முத்தி நிலையிலே உணர்கின்றன. அதான் எவ்விடத்தும் என்றது பெத்த முத்து இரண்டினும் என்க குறிப்புரை. எவ்விடத்தும் இறையடியை என்று தொடங்கியது. எவ்விடத்தும் என்பது பெத்த முத்து இரண்டினும் என்கன்ன. இதில் எது உயிர்களின் அறிவு செயல்கள் விளங்குதற்கு ஏற்படும் இயைபு, எது அந்த அறிவு செயல்கள் விடையத்திற்கு ஏற்படும் இயைபு, அதை சொல்றார். முதல்ல ரெண்டாம் அடியில் விடயத்திற்கு ஏற்படும் ஏபி சொல்லியிருக்கு, மூன்றாம் அடியில் தான் விளங்குதற்கு ஏற்படும் ஏபி சொல்லியிருக்கு. அதனால அதுபடியே பாட்டில் உள்ளபடியே சொல்றார். முதல்ல அறிவு செயல்கள் விளங்கணும், அதுதான் காட்டு உபகாரம். அப்புறம் விளங்கிய அறிவு செயல்கள் விடயத்தை அறியணும், அது காணு உபகாரம். காணு உபகாரம் சொல்லி காட்டு உபகாரம் பாட்டில் சொல்லியிருக்கு. ஆனால் நம்ம பொருள் பண்ணும்போது பொழிப்புரைக்கு ஏற்ப காட்டு உபகார பகுதியை முதல்ல பொருள் கண்டோம், காணு உபகார பகுதியை அடுத்து பொருள் கண்டோம். ஆனால் இங்கே விசேட குறிப்பில் அதை காணு உபகாரம் சொல்கிற ரெண்டாம் அடியை சொல்லி அப்புறம் காட்டு உபகாரம் சொல்கிற மூன்றாம் அடி சொல்கிறாங்க. இது அதான் இந்த விசேட குறிப்பாகும். இதனுள் உயிர்கள் அறிந்து இயற்றிடா எனவும், என்ன அறிந்து இயற்றிடா, ஒரு விடயத்தை அறிய மாட்டா செயல்படவும் மாட்டா எனவும், ஈசந்தானும் செறிந்து நிற்பன். அவ்வுயிர்கள் அறிவதற்கும், உயிர்கள் தானாக ஒரு விடயத்தை அறிய மாட்டா தானாக செயல்பட மாட்டா, அப்போ அந்த உயிர்கள் அறிவதற்கும் செயல்படுவதற்கும் ஈசன் செறிந்து நிற்பன். அந்த உயிருடைய அறிய வேண்டிய விடயத்தை எல்லாம் அறிந்து அந்த விடயத்தோடு கடந்து நிற்பன் எனவும் இரண்டாம் அடியில் கூறியிருக்காரே எனவும் கூறியது. ஆன்மாவின் அறிவு செயல்கள் விடயத்திற்கட்படும் இயல்புக்கும், விடயத்திற்கட்படும் இயல்பிற்கும், இயல்பிற்கும்னு இருக்கு, நான் இயல்பிற்கும்னு சொல்லிட்டேன், அதை இயல்பிற்கும் என்று கொள்ள வேண்டும். ஆன்மாவின் அறிவு செயல்கள் விடயத்திற்கட்படும் இயல்பிற்கும், அதாவது விடயத்தல்னா விடயத்தை அறிதல், ஆன்மா விடயத்தை அறிகின்றதுன்னு சொன்னால் இயல்பாகவே அறிகின்றதா? இயல்பாகவே அறியக்கூடிய தன்மை ஆன்மாவின் அறிவுக்கு இருக்கின்றதா என்றால் இயல்பாக அறியவில்லை. முதல்வன் இது அறிய வேண்டிய விடயம் எது என்று அறிந்து அதை நோக்கி உயிரை செலுத்துவதனால்தான் உயிர் அந்த விடயத்தை அறிய முடிகிறது. ஆகையினாலே அறிவு செயல்கள் விடயத்திற்கட்படும் இயல்புதான் இந்த இரண்டாம் அடியில் சொன்னது. உயிர்கள் விடயத்தை அறிகின்றன, அதன் வரலாறு என்ன? முதல்வன் அந்த விடயத்தை நோக்கி உயிரின் அறிவை செலுத்துகின்றான், அது மட்டுமா, அந்த விடயத்திலும் அவன் கலந்து இருக்கின்றான், அதனால் அறிகின்றன, இதுதான் அதை அறிகின்ற தன்மை. சரி, அப்புறம் மூன்றாம் அடியில் சொன்னது, தோற்றும் போது அவனை இன்றி தோற்றாது எனவும் ஈசன் அவ்வுயிர் போல் நின்றிடுவன். அவ்வுயிர்னா அகர உயிர், அகரமாகிய உயிர் சொன்னான் ஏற்கனவே. ஈசன் அவ்வுயிர் போல் நின்றிடுவன் எனவும் கூறியது. அவை விளங்குதற்கட்படும் இயல்பிற்கும் எனக் கொள்க. அவை விளங்குதல், அந்த அறிவு செயல்கள் விளங்குதல், உயிரின் அறிவு செயல்கள் விளங்குகின்றன என்றால் தாமாக விளங்குகின்றனவா? இல்லை. எதனால் விளங்குகின்றன? அகரத்தினாலே ஏனைய அக்கரங்கள் எல்லாம் ஒழிக்கப்படுவது போல முதலனுடைய அருளினாலே தான் உயிர்களின் அறிவு செயல்கள் விளங்குகின்றன. அகரம் செலுத்தாவிட்டால் ஏனைய எழுத்துக்கள் செல்ல முடியாது. அதுபோல முதல்வன் உணர்த்தாவிட்டால் உயிருடைய அறிவு செயல்கள் விளங்க முடியாது. அதனால் தோற்றும் போது அவனையின்றி தோற்றாது, ஈசன் அவ்வுயிர் போல் நின்றுடுவன் சொன்னது உயிர்களுடைய அறிவு செயல்கள் விளங்குதற்கட்படும் இயல்பிற்கு என்று சொன்னார். இதில் எது காட்டும் உபகாரம், எது காணும் உபகாரம் என்றால் உயிரில் கலந்து நின்று உயிரின் அறிவு செயல்களை விளக்குதலே காட்டும் உபகாரம். அந்த உயிரை நிலைக்களமாக கொண்டு அந்த உயிர் அறிய வேண்டிய விடயத்தில் தானும் கலந்து நிற்றலே அவன் செய்கின்ற காணும் உபகாரம், அதை விளக்குறான், அதை தெரிவிக்கின்றார்கள். இவ்விருதிறத்துள் இந்த ரெண்டு உபகாரங்களில் உயிரில் கலந்து நின்று அறிவு செயல்களை விளக்குதலே காட்டும் உபகாரம் எனவும், அவ்வுயிரை அதிர்ட்டித்துக் கொண்டு சென்று விடயத்தில் கலந்து நிற்றலே காணும் உபகாரம் எனவும் கொள்க என்று தெளிவாக விளக்கிவிட்டார். ஆக உயிர் ஒன்றை விளைக்க வேண்டுமென்றால், ஒரு விடயத்தை அறிய வேண்டும் என்று சொன்னால், முதல்வனும் அந்த விடயத்தில் கலந்திருக்க வேண்டும். முதல்வன் உயிரறிவில் கலந்திருந்தால் மட்டும் போதாது, உயிர் அறிய வேண்டிய விடயத்திலும் கலந்து நிற்க வேண்டும் என்பதற்கு அந்த கதிரவன் கண் எடுத்துக்காட்டு. என்ன, கதிரவன் ஒளி கண்ணொளி மட்டும் கலந்திருந்தா போதாது, கண் காண வேண்டிய பொருளிடத்திலும் கலந்திருக்க வேண்டும். ஏன், ஒரு சின்ன தாள் எடுத்துக்கிடுவோம், ஒரு சின்ன காகிதம், அது ஒரு புத்தகத்துக்கு உள்ள வைக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த தாளை நம்ம காண முடியுமா? காண முடியாது. ஏன்னா நம்ம காண வேண்டிய அந்த தாளில் கதிரவன் ஒளி கலக்கவில்லை. எங்கேயும் வெளிச்சமாக தான் இருக்குது, நம்ம கண்ணில் கதிரவன் ஒளி கலந்திருக்கு, கண்ணு தெளிவாக காணுகின்றது, மற்ற பொருளெல்லாம் காணத்தான் செய்யுது, ஆனால் இந்த தாளை மட்டும் காண முடியவில்லை. ஏன்னா அந்த காண வேண்டிய தாளிலும் கதிரவன் ஒளி கலந்திருக்க வேண்டும். அதப்போ புத்தகத்தில் ஏதாவது ரெண்டு பக்கங்களுக்குள்ளே இருந்து அந்த புத்தகம் மூடப்பட்டு இருந்தால் அப்போ நாம் அந்த காண வேண்டிய தாளில் கதிரவன் ஒளி கலந்திருக்கவில்லை. அப்போ அந்த புத்தகத்தை பிரித்து பார்த்து அந்த தாளை நாம் வந்து கதிரவன் ஒளி அதன் மீது படுமாறு செய்தால்தான் அந்த தாளை நம்ம காண முடியும். அப்போ என்ன தெரியுது, கண்ணில் மட்டும் கதிரவன் ஒளி கலந்தால் போதாது, காண வேண்டிய பொருளிலும் கலக்க வேண்டும். அதை மாதிரி உயிரின் அறிவில் மட்டும் முதல்வனுடைய அருள் கலந்தால் போதாது, அறிய வேண்டிய பொருளிடத்திலும் முதல்வன் அருள் கலக்க வேண்டும். அப்போ தான், ஏன்னா கண்ணால் பார்த்தோன்னே நாம் அறியலை, கண்ணால் பார்த்த உருவம் மனதுக்குள்ளே போய் அப்புறம் உயிரின் அறிவுக்கு போகணும். அப்படி உயிரின் அறிவுக்கு போகும்போது அங்கே முதல்வன் அதை வந்து அதில் கலந்திருந்து காட்டினா தான் காண முடியும். அதனால உயிர் ஒன்றனை விடையித்தல் இறைவன் அவ்விடயத்தும் உடன் சென்று கலந்தால் அன்றி உயிரில் கலத்தல் மாத்திரையால் அமையாது என்பது கண்ணொளி விளக்கின் சோதியோடு கலந்தும், அதாவது விளக்கின் சோதி கண்ணொளியோடு கலந்தும் விளக்கொளி கலந்தவற்றையன்றி காண்டல் செல்லாமையும். ஐயா, விளக்கின் சோதி கண்ணொளியோடு கலந்திருக்கலாம், ஆனால் காண வேண்டிய பொருளையும் அந்த விளக்கின் சோதி கலந்திருக்கணும். அப்படி கலந்தாலன்றி காணுதல் நடக்காது, காண்டல் செல்லாமையின் வைத்து உணர்ந்து கொள்க என்று அருமையாக சொன்னார்கள். இந்த காட்டு உபகாரம் காணும் உபகாரத்தை காரைக்காலம்மையாரருடைய அற்புத திருவந்தாதியிலிருந்து காட்டுகின்றார். இந்த நோக்கிலே அந்த செய்வியை யார் பார்த்திருப்பார்கள்? இந்த காணும் உபகாரம் என்ற அரிய கருத்து சிவஞான சுவாமியுடைய உரையினால் மட்டுமே அறியத்தக்க ஓர் அரிய கருத்தா? அதுல அற்புத திருவந்தாதியில அறிவானும் தானே அறிவிப்பான் தானே அறிவாய் அறிகின்றான் தானேன்னு ஒரு பாடல் வரும். அதை எடுத்து காட்டுகின்றார்கள். இப்படி அறிவானும் தானே அறிவிப்பான் தானே என்ற பின் அறிவாய் அறிகின்றான் தானே என்ற பின் அறிவாய் அறிகின்றான் தானே சொல்லியிருக்க. அறிவிப்பான் தானேன்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் அறிவாய் அறிகின்றான் தானே சொல்லியிருக்காங்க. ஆகவே அறிவிப்பான் தானேன்னு சொன்னது அது அறிவித்தல் உபகாரம், காட்டும் உபகாரம். அறிவிப்பான் தானேன்னு சொன்ன பிறகு என்ன சொல்றாங்க, அறிவாய் அறிகின்றான் தானேன்னு சொல்றாங்க. ஆக அறிகின்றான் தானேன்னு சொன்னது காணும் உபகாரம், அறிவிப்பான் தானேன்னு சொன்னது காட்டும் உபகாரம், அறிவான அறிகின்றான் தானேன்னு சொன்னது காணும் உபகாரம் என்ற அம்மை திருவந்தாதியும் இது. ஆக அந்த காரைக்காலம்மையார் அருள் செய்த அற்புத திருவந்தாதியில் இந்த காணும் உபகாரம் காட்டும் உபகாரத்தோடு சேர்த்து இந்த காணும் உபகாரம் சொல்லப்பட்டிருக்கின்ற பாங்கினை நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் எடுத்து காட்டுவது நமக்கெல்லாம் பெரும் தெளிவை தருகின்றது. ஆக அப்போ முதல்ல ஒரு அறிவானம் தானே இருக்க என்றால் அது செவ்விதனில் உளம்புகுந்து செய்தியெல்லாம் உணர்ந்து, இந்த பாட்டில் இப்போ பார்த்த பாட்டில் வருது பாருங்க ரெண்டாம் அடியில், செய்தியெல்லாம் உணர்ந்து உயிர் என்னென்ன விடயங்களை எல்லாம் அறியணுங்கிறத முன்னமே இறைவன் அறிந்து வைத்திருக்கின்றான். அது அறிய வேண்டிய விடயங்களை எல்லாம் அந்தந்த வேளையிலே உயிர் அறிய வேண்டிய விடயங்களை எல்லாம் முதல்வன் அறிந்து வைத்திருக்கின்றான். அது அதைத்தான் முதல்ல அறிவானம் தானேன்னு சொன்னான். அப்புறம் அதை அறியும் பொருட்டு உயிரை தகுதிப்படுத்துகின்றான், இந்தந்த விடயங்கள் எல்லாம் நீ அறியணும், அப்போ அதுக்கு ஏற்ப உன்னை தகுதிப்படுத்துகிறேன், முதல்ல அவன் அறிவு செயல்களை விளக்குகின்றேன் அப்படின்னு சொல்லி காட்டு உபகாரம் செய்கிறான். அப்புறம் அந்த அறிய வேண்டிய விடயத்திலும் தான் கலந்திருந்து அந்த விடயத்தை நோக்கி உயிரை செலுத்தி காண உபகாரம் செய்கின்றான். ஆக இவ்வளவு அற்புதமாக காட்டு உபகாரம் காண உபகாரங்களை விளக்கி அருளினார். காட்டு உபகாரம் ஏற்கனவே விளக்கப்பட்டது என்றாலும் கூட காண உபகாரம் சொல்லும்போது அதனோடு சேர்த்து இதையும் சொன்னாதான் காண உபகாரம் ரொம்ப தெளிவாக விளங்கும் என்பதற்காக சொன்னார். இதில் எழுந்த தடை என்னவென்றால் அனாதி பந்தமாகிய ஆணவமலத்தை விட்டு பிரிந்துவிட்ட உயிர்கள், பிரிந்து இப்போ முத்தி அடைஞ்சிருக்கின்ற உயிர்கள் இது மாதிரி இறைவன் திருவடியை விட்டும் ஒரு சமயத்திலே பிரிந்து விடுமோ என்றால் அது ஒருபோதும் இல்லை. ஏன்னா இறைவன் உயிரோடு தங்கி இருந்து இந்த இரண்டு உபகாரங்களையும் செய்து கொண்டே இருக்கின்றான். முத்தியில அங்கே காணும் உபகாரம் என்னது, முத்தியில உயிர் சிவம் ஒன்றையே காணும். பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார் அப்படின்னு பார்த்தோம், இந்த சூத்திரத்திலே பார்த்தோம். ஆமாம், அப்போ சிவம் வந்து உயிர் தன்னை காணும் பொருட்டு தன்னை அறியும் பொருட்டு தானே அந்த உயிரின் பொருட்டு தன்னை அறிதல் இல்லையா. சிவம் தான் யார் என்பதை எப்போதுமே அறிந்திருக்கக்கூடிய பொருள். ஆனால் முத்தான்மா தன்னை உணர்தல் பொருட்டு அவன் அதன் பொருட்டு தன்னை சிறப்பாகவும் உணர்தல், சிறப்பு யாரும் உணர்தல். ஆகவே அங்கே அறியத்தக்க பொருள் வந்து சிவம் தான் அங்கே. ஆகவே தன்னையே காட்டி தன்னையே கண்டு வருகின்றான் முத்தான்மாவுக்காக. அதனால இதனானே அனாதி உடன் நின்ற ஆணவமலத்தை விட்டு நீங்கி இறைவனோடு கூடுமாயின் அம்முறை பற்றி இறைவனையும் உறவு வழி விட்டு நீங்க பெறும் போலும் என்பார்க்கு அவ்வாதிகளை நோக்கி, அப்படி வாதாடுபவர்களை நோக்கி அது கூடாமைக்கு ஏது கூறுமுகத்தான், ஒருபோதும் இறைவனை விட்டு உயிர்கள் பிரிய முடியாது என்பதற்கு காரணம் சொல்லுகின்றார். ஏன்னா அதை காட்டி கண்டு வருகின்றான், அந்த உபகாரத்தை இடையராது செய்கின்றான் உயிர்களுக்கு, அதை தடுக்கக்கூடிய சக்தி வேற எதுவும் கிடையாது. அதனால இறைவனை விட்டு உயிர்கள் பிரிய முடியாது. ஆக இறைவனை விட்டு உயிர்கள் ஒருபோதும் பிரியாது என்பதற்கு காரணம் சொல்லுகின்ற முறையிலே அவன் செய்கின்ற காட்டு உபகாரம் காண உபகாரத்தையும் விளக்குகின்றார்கள். ஒன்று சொல்லும் போதே அது இன்னொன்றுக்கும் பயன்படுகின்ற முறையிலே பல இடங்களிலே உரையாசிரியர் அற்புதமாக காட்டியுள்ளார். அது சிவஞான போத உரையாகட்டும் சித்தியார் உரையாகட்டும் அவ்வளவு ஆழ்ந்து உரை கண்டவர்கள் நம்ம வேற யாரும் பார்க்க முடியாது. அதான் சொல்றாங்க அதுக்கு அது கூடாமைக்கு ஏது கூறுமுகத்தான், இறைவன் உயிர்களை விட்டு பிரிதல் அல்லது உயிர்கள் இறைவனை விட்டு பிரிதல் ஒருபோதும் கிடையாது. அதுக்கு ஏது கூறுமுகத்தான், இறைவனுடைய பெரும் கருணையை சுட்டி காட்டி ஆகவே அவனும் பிரிய மாட்டான் இல்லையா. அவன் பிரியாமல் இருக்கும்போது அவனிடமிருந்து உயிர்களை பிரிக்கக்கூடிய சக்தி வேற எதுக்கும் கிடையாது. இப்படிப்பட்ட காட்டு உபகாரம் காணும் உபகாரத்தை அவன் செய்து வருகின்றான். ஆகவே ஒருபோதும் உயிர்கள் இறைவனை விட்டு பிரிதல் இல்லை. அது கூடாமைக்கு ஏது கூறுமுகத்தான், ஈசன் உயிர்க்கு காட்டிக் கண்டிடுவன் என்ற முதற்கூறு தெரித்துணர்த்தி வலியுறுத்தப்பட்டது. ஆக இந்த பாடலை நாம் பொழிப்புரை விசேட விளக்க உரையெல்லாம் பார்த்தோம். இப்போ இவ்வளவு பொருள் வளங்கள் இருப்பதை நாம் இந்த பாடலிலே இவ்வளவு பொருள் வளங்கள் அடங்கி இருப்பதை அறிந்து கொண்ட பின் இந்த பாடலை ஒரு முறை நாம் படித்து பார்த்தால் அது இன்னும் நலமாக இருக்கும். எவ்விடத்தும் இறையடியை இன்றியமைந்து ஒன்றை அறிந்து இயற்றியிடா உயிர்கள், ஈசந்தானும் செவ்விதனில் உளம்புகுந்து செய்தியெல்லாம் உணர்ந்து சேட்டிப்பித்து எங்குமாய் செறிந்து நிற்பன். இது காண உபகாரம். இவ்வுயிர்கள் தோற்றும் போது அவனையின்றி தோற்றா இவற்றினுக்கு அம்முதலெழுத்துக்கு எல்லாமாய் நிற்கும் அவ்வுயிர் போல் நின்றிடுவன். இது காட்டு உபகாரம். ஆதலால் நாம் அறநடியை அகன்று நிற்பது எங்கேயாமே. இதுலதான் தடை எழுந்தது. இந்த ரெண்டு உபகாரங்களையும் விளக்கி அதனால அவனை இறை உயிர்கள் இறைவனை பிரிந்திருக்கும் என்பது எப்படி, அது பொருந்தாது, ஒருபோதும் அவை பிரியாது என்று அதுக்கு விடை கூறுகின்றார். ஆக இந்த அற்புதமான பாடலை பார்த்த பிறகு நாம் தொடர்ந்து இந்த சித்தியார் சிந்தனையை சிந்திக்க இருக்கின்றோம்.